ஓம் சாந்தி. 31/10/2014 காலைமுரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் ஒரே ஒரு கடைக்கண் பார்வை கிடைத்ததும் முழு உலகிலுள்ள மனிதர்களும் விடுவிக்கப்பட்டு விடுகின்றனர். அதனால்தான் பார்வையின் மூலம் விடுவிக்கக்கூடியவர் என்று கூறப்படுகின்றார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களது உள்ளத்தில் குஷியின் முரசு ஒலிக்கப்பட வேண்டும், ஏன்? பதில்: ஏனெனில் அனைவரையும் கூடவே அழைத்து செல்ல பாபா வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நாம் நமது தந்தையின் கூடவே வீட்டிற்கு செல்வோம். ஐயோ ஐயோ என்று ஏற்பட்ட பின்பு வெற்றி ஏற்படும். தந்தையின் ஒரே ஒரு பார்வையின் மூலம் முழு உலகிற்கும் முக்தி, ஜீவன் முக்திக்காக ஆஸ்தி கிடைக்கப் போகிறது. முழு உலகமும் விடுவிக்கப்பட்டுவிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக சுபாபா அமர்ந்து தனது ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். 3வது கண் இருக்கின்றது என்பதையும் அறிவீர்கள். உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆஸ்தி கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை தந்தை அறிவார். தந்தையின் உள்ளத்தில் ஆஸ்தியின் நினைவுதான் இருக்கும். லௌகிக்க தந்தையின் உள்ளத்திலும் ஆஸ்தியின் நினைவுதான் இருக்கக்கூடும். குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுப்பேன், குழந்தை இல்லையெனில் யாருக்கு கொடுப்பது என்று குழப்பமடைவார். பிறகு தத்தெடுத்து விடுகிறார். இங்கு தந்தை அமர்ந்திருக்கின்றார். இவரும் முழு உலகத்திலுள்ள அனைத்து ஆத்மாக்களின் மீதும் பார்வை செல்கிறது. அனைவருக்கும் நான் ஆஸ்தி கொடுக்க வேண்டும் என்பதை அறிவார். இங்கு அமர்ந்திருக்கலாம், ஆனால் முழு உலகம் மற்றும் முழு உலகிலுள்ள மனிதர்களின் மீது பார்வை இருக்கிறது. ஏனெனில் முழு உலகையும் விடுவிக்க வேண்டியிருக்கிறது. இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். அனைவரையும் சாந்தி தாமம், சுகதாமம் அழைத்து செல்ல பாபா வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைவரும் விடுவிக்கப்பட்ட கூடியவர்கள். நாடகத்தின் திட்டப்படி கல்ப கல்பத்திற்கும் விடுவிக்கப்பட்டு விடுவார்கள். தந்தை அனைத்து குழந்தைகளையும் நினைவு செய்கின்றார். பார்வை செல்கிறதல்லவா? அனைவரும் படித்து விடமாட்டார்கள். நாடகப்படி அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். ஏனெனில் நாடகம் முடிவடைகிறது. சிறிது காலம் கழித்து இப்பொழுது விநாசமாக போகிறது என்பதை சுயம் புரிந்து கொள்வார். இப்பொழுது புது உலக ஸ்தாபனையாக வேண்டும். ஏனெனில் ஆத்மா சைத்தன்யமானதல்லவா? ஆக தந்தை வந்திருக்கின்றார் என்பது புத்தியில் வந்துவிடும். சொர்க்கம் ஏற்பட்டுவிடும். பிறகு நாம் சாந்திதாமம் சென்று விடுவோம். அனைவருக்கும் கதி ஏற்படும் அல்லவா? மற்றபடி உங்களுக்கு சத்கதி ஏற்படும். இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார். நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம். வெற்றி ஏற்பட்டுவிடும். இப்பொழுது அதிக குழப்பங்கள் உள்ளன. சில இடங்களில் அகால மரணங்கள் ஏற்படுகின்றன. சில இடங்களில் யுத்தம் நடைபெறுகின்றன. சில இடங்களில் பூகம்பம் ஏற்படுகின்றன. ஆயிரக்கணக்கில் இறந்து கொண்டே இருக்கின்றனர். மரணம் ஏற்பட்டே ஆக வேண்டும். சத்யுகத்தில் இந்த விஷயங்கள் இருக்காது. நான் இப்போது செல்கிறேன், பிறகு முழு உலகிலும் வெற்றி ஏற்பட்டுவிடும் என்பதை தந்தை அறிவார். நான் பாரதத்திற்கு செல்வேன். முழு உலகிலும் பாரதம் ஓர் ஊர் போன்றிருக்கிறது. பாபாவிற்கு ஊராகத்தான் தெரிகிறது. மிக குறைந்த மனிதர்கள் இருப்பர். சத்யுகத்தில் முழு உலகமும் ஒரு சிறிய ஊர் போன்று இருந்தது. இப்பொழுது எவ்வளவு விருத்தியாகிவிட்டது. தந்தையின் புத்தியில் அனைத்தும் இருக்கிறதல்லவா? இப்பொழுது இந்த சரீரத்தின் மூலம் குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். கல்ப கல்பத்திற்கும் என்ன முயற்சி செய்தீர்களோ அதையே இப்பொழுது செய்கிறீர்கள். தந்தையும் கல்ப விருட்சத்தின் விதையாக இருக்கின்றார். இது உலகாய மரமாகும். மேலே இருப்பது சூட்சமமான மரமாகும். இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த அறிவு வேறு எந்த மனிதனிடத்திலும் கிடையாது. புத்தியற்றவர்கள் மற்றும் புத்திசாலிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். புத்திசாலிகள் சொர்க்கத்தை ராஜ்யம் செய்தனர். அது சத்திய கண்டம் சொர்க்கம் என்று கூறப்பட்டது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்குள் மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும். பாபா வந்திருக்கின்றார். இந்த பழைய உலகம் அவசியம் மாறும். எந்த அளவிற்கு யார் முயற்சி செய்வார்களோ அந்த அளவிற்கு பதவி அடைவர். தந்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார், உங்களது இந்த பள்ளியானது மிகவும் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும், அதிகமானவர்களாக ஆகிவிடுவார்கள். அனைவருக்கும் பள்ளி ஒன்றாக இருக்காது. இவ்வளவு பேர் எங்கு இருப்பார்கள்? இப்பொழுது நாம் சுகதாமத்திற்கு செல்கிறோம் என்ற நினைவு குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. அயல் நாட்டிற்கு யாராவது செல்கின்றனர் எனில் 8-10 ஆண்டுகள் வரை இருக்கின்றனர் அல்லவா? பிறகு மீண்டும் பாரதத்திற்கு வருகின்றனர். பாரதம் ஏழையாக இருக்கிறது. அயல் நாட்டினருக்கு இங்கு சுகம் கிடைக்காது. எவ்வாறு குழந்தைகளாகிய உங்களுக்கு இங்கு சுகம் இல்லையோ அது போன்று. நாம் இப்பொழுது உயர்ந்த கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் நாம் சொர்க்கத்திற்கு எஜமான் தேவதைகளாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கு எவ்வளவு சுகம் இருக்கும்! அந்த சுகத்தை அனைவரும் நினைவு செய்கின்றனர். இந்த கலியுகத்தின் நினைவு வரவே வராது. இதில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. இந்த ராவண ராஜ்யத்தில் பதீத உலகில் இன்று அளவற்ற துக்கம் இருக்கிறது. பிறகு நாளை அளவற்ற சுகம் இருக்கும். நாம் யோக பலத்தின் மூலம் அளவற்ற சுகம் நிறைந்த உலகை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இது ராஜயோகம் அல்லவா? நான் உங்களை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று தந்தை சுயம் கூறுகின்றார். ஆக இவ்வாறு ஆக்கக்கூடிய ஆசிரியரை நினைவு செய்ய வேண்டுமல்லவா? ஆசிரியரின்றி வக்கீல் இன்ஜினியர் போன்று ஆக முடியாது. இது புதிய விஷயமாகும். ஆத்மாக்கள் பரமாத்ம தந்தையிடத்தில் யோகா வைத்துக் கொள்ள வேண்டும். அவரை பிரிந்து அதிக காலம் இருந்துவிட்டோம். எவ்வளவு காலம் என்பதையும் தந்தை வந்து தானாகவே புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். மனிதர்கள் 100,000 ஆண்டுகள் என்று கூறிவிட்டனர். தந்தை கூறுகின்றார், அவ்வாறு கிடையாது. இது ஒவ்வொரு 5,000 ஆண்டிற்கு பின்பும் யார் முதன் முதலில் பிரிந்தார்களோ அவர்களே வந்து தந்தையை சந்திக்கின்றனர். நீங்கள்தான் முயற்சி செய்ய வேண்டும். இனிமேலும் இனிய குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் கொடுப்பது கிடையாது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று மட்டுமே கூறுகின்றார். ஜீவாத்மா அல்லவா? ஆத்மா அழிவற்றது, உடல் அழியக்கூடியது. ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறது. ஆத்மா ஒருபொழுதும் பழையதாக ஆவது கிடையாது. ஆச்சரியம் அல்லவா? கற்பிப்பவரும் ஆச்சரியமானவர், படிப்பும் ஆச்சரியமானது. யாருக்கும் நினைவில் இல்லை, மறந்து விடுகின்றனர். முந்தைய பிறப்பில் என்ன படித்தோம்? யாருக்காவது நினைவில் இருக்கிறதா என்ன? இந்த பிறவியில் நீங்கள் படிக்கிறீர்கள், பலன் புது உலகில் கிடைக்கும். இது குழந்தைகளாக உங்களுக்கு மட்டுமே தெரியும். இப்பொழுது இது புருஷோத்தம சங்கமயோகமாகும். நாம் புது உலகிற்கு செல்லக்கூடியவர்கள் என்பது நினைவில் இருக்க வேண்டும். இது நினைவில் இருந்தாலும் உங்களுக்கு தந்தையின் நினைவு இருக்கும். நினைவிற்காக தந்தை பல உபாயங்களை கூறுகின்றார். தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். 3 ரூபத்திலும் நினைவு செய்யுங்கள். நினைவு செய்வதற்கு எவ்வளவு யுக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் மாயை மறக்க வைத்து விடுகிறது. எந்த தந்தை புது உலகை ஸ்தாபனை செய்கிறாரோ அவரே புருஷோத்தம சங்கமயுகம் என்று கூறியிருக்கின்றார். இதை நினைவு செய்யுங்கள். இருப்பினும் ஏன் நினைவு செய்ய முடிவது கிடையாது? நினைவிற்கு யுக்திகளை கூறுகின்றார். கூடவே மாயையும் மிக சாத்துரியமானது என்றும் கூறுகின்றார். அடிக்கடி உங்களை மறக்க வைத்துவிடும் மற்றும் தேக அபிமானிகளாக ஆக்கிவிடும். ஆகையால் எவ்வளவு முடியுமோ நினைவு செய்து கொண்டே இருங்கள். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தேகம் என்று நினைப்பதற்கு பதிலாக தன்னை ஆத்மா என்று நினையுங்கள். இதுதான் முயற்சியாகும். ஞானம் மிகவும் எளியது. நினைவு நிலைத்திருப்பது கிடையாது என்று அனைத்து குழந்தைகளும் கூறுகின்றனர். நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள், மாயை தன் பக்கம் கவர்ந்து விடுகிறது. இதில்தான் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனது புத்தி யோகம் தந்தையுடன் மற்றும் படிப்பின் பாடங்களில் இருக்க வேண்டும். ஆனால் இருப்பது கிடையாது. மறந்துவிடுகிறேன் என்பதை நீங்களும் புரிந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உண்மையில் இந்த சித்திரங்களும் அவசியமில்லை. ஆனால் படிக்கின்ற நேரத்தில் எதிரில் ஏதாவது இருக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு சித்திரங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன? பாண்டவ அரசாங்கத்தின் திட்டங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பாருங்கள். அந்த அரசாங்கத்திடமும் திட்டங்கள் உள்ளன. புது உலகில் பாரதம் மட்டுமே இருந்தது. மிகவும் சிறியதாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். முழு பாரதமும் உலகிற்கு எஜமானாக இருந்தது. அனைத்தும் புதியதாக இருந்தது. உலகம் ஒன்றுதான். நடிகர்களும் அவர்களே. சக்கரம் மட்டும் சுற்றி கொண்டே இருக்கிறது. நீங்கள் கணக்கெடுக்க முடியும். இவ்வளவு வினாடிகள், இவ்வளவு மணி நேரம், நாட்கள், ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. பிறகு மீண்டும் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். இன்றைய நாள், இன்றைய நாள் என்று கூறி கூறி 5000 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. அனைத்து விதமான காட்சிகள் மற்றும் விளையாட்டுகள் நடைபெற்று வந்தன. எவ்வளவு பெரிய எல்லையற்ற மரமாகும்! மரத்தின் இலைகளை கணக்கெடுக்க முடியாது. இது மரமாகும். இதற்கு அஸ்திவாரம் தேவி தேவதா தர்மமாகும். பிறகு இந்த 3 முக்கிய தர்மங்கள் வெளிப்படுகின்றன. மற்றபடி மரத்தின் இலைகள் எவ்வளவு இருக்கின்றன? கணக்கெடுக்கும் தைரியம் யாருக்கும் கிடையாது. இந்த நேரத்தில் அனைத்து தர்மத்தின் மரமானது விருத்தி அடைந்து விட்டது. இது எல்லையற்ற பெரிய மரமாகும். இந்த அனைத்து தர்மங்களும் பிறகு இருக்காது. இப்பொழுது முழு மரமும் இருக்கிறது. ஆனால் அஸ்திவாரம் இல்லாமல் இருக்கிறது. ஆலமரத்தின் உதாரணம் முற்றிலும் சரியாக இருக்கிறது. இது ஒன்று மட்டுமே ஆச்சரியமான மரமாகும். உதாரணம் கூறி புரிய வைப்பதற்காகவே தந்தை நாடகத்தில் இதை வைத்திருக்கின்றார். அஸ்திவாரம் கிடையாது. ஆக இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். தந்தை உங்களை எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்கியிருக்கின்றார்! இப்பொழுது தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் கிடையாது. மற்றபடி சிறிய அடையாளங்கள் மாவில் உப்பு போன்று இருக்கிறது. இந்த அடையாளங்கள் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக குழந்தைகளின் புத்தியில் இந்த முழு ஞானமும் வர வேண்டும். தந்தையின் புத்தியிலும் ஞானம் இருக்கிறதல்லவா? உங்களுக்கும் முழு ஞானம் கொடுத்து தனக்கு சமமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். தந்தை விதை ரூபமாக இருக்கின்றார். மேலும் இது தலைகளான மரமாகும். இது பெரிய எல்லையற்ற நாடகமாகும். இப்போது உங்களது புத்தி மேலே சென்று விட்டது. நீங்கள் தந்தை மற்றும் படைப்புகளை அறிந்து கொண்டீர்கள். சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருந்தாலும் ரிஷி முனிவர்கள் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? ஒருவர் அறிந்திருந்தாலும் பரம்பரையாக அறிந்திருக்கக்கூடும். அவசியமும் கிடையாது. அனைவருக்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. இடையில் யாரும் திரும்பி செல்ல முடியாது. நாடகம் முடிவடையும் வரை அனைத்து நடிகர்களும் இங்கு இருக்க வேண்டும். எதுவரை தந்தை இங்கு இருக்கின்றாரோ எப்பொழுது அங்கு முற்றிலும், அதாவது பரந்தாமத்தில் முற்றிலும் காலியாகி விடுகிறதோ அப்பொழுதுதான் ஷிவ் பாபாவின் ஊர்வலம் நடைபெறும். முன்கூட்டியே சென்று அமர்ந்துவிட மாட்டார்கள். ஆக தந்தை வந்து முழு ஞானமும் கொடுக்கின்றார். இந்த உலக சக்கரம் எப்படி திரும்பவும் சுற்றுகிறது? சத்யுகம், திரேதா, துவாபர் கலியுகம், பிறகு சங்கமம் ஏற்படுகிறது. புகழ் பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் சங்கமயுகம் எப்பொழுது ஏற்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. 4 யுகங்கள் உள்ளன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இது லீப் யுகமாகும். இது நுழைவாயில் என்றும் கூறப்படுகிறது. கிருஷ்ணரையும் நுழைவாயிலாக காண்பிக்கின்றனர். ஆக இது ஞானமாகும். ஞானத்தை துண்டித்து உடைத்து பக்தியில் எப்படியெல்லாம் ஆக்கிவிட்டனர்! அதை புரிய வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். பழமையான ராஜயோகம் கற்பிப்பதற்கு அயல் நாடுகளுக்கு செல்கின்றனர். அது இது அல்லவா? பழமையான என்றால் முதலானது. எளிய ராஜயோகம் கற்பிப்பதற்கு தந்தை வந்திருக்கின்றார். எவ்வளவு கவனம் இருக்கிறது! சொர்க்கம் ஸ்தாபனையாகிவிட வேண்டும் என்பதில் நீங்களும் கவனம் செலுத்துகிறீர்கள். ஆத்மாவிற்கு நினைவு வருகிறதல்லவா? தந்தை கூறுகின்றார், எந்த ஞானத்தை உங்களுக்கு நான் இப்போது கொடுக்கிறேனோ அதை மீண்டும் நானே வந்து கொடுப்பேன். புது உலகிற்கான புது ஞானம் இதுவாகும். இந்த ஞானம் புத்தியில் வைத்து கொள்ளும் பொழுது அதிக குஷி ஏற்படும். இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கிறது, இப்பொழுது செல்ல வேண்டும். ஒரு புறம் குஷியும் ஏற்படுகிறது, மறுபுறம் உணர்ச்சியும் ஏற்படுகிறது. அட, இப்படிப்பட்ட இனிய பாபாவை நாம் மீண்டும் கல்பத்திற்கு பிறகு பார்ப்போம். தந்தைதான் குழந்தைகளுக்கு இந்த அளவிற்கு சுகம் கொடுப்பார் அல்லவா? சாந்திதாமம் சுகதாமம் அழைத்து செல்வதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். நீங்கள் சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்தால் தந்தையின் நினைவும் வந்துவிடும். இந்த துக்கதாமத்தை மறந்துவிடுங்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை கூறுகின்றார். பழைய உலகிலிருந்து உங்களது பற்றுதல் நீங்கிவிடும் பொழுது குஷி ஏற்படும். திரும்பகையில் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள், சத்தோப்பிரதானம் ஆகி செல்வீர்கள். கல்ப கல்பத்திற்கு யாரானார்களோ அவர்களே ஆவார்கள். மேலும் அவர்களுக்கு தான் குஷி ஏற்படும். பிறகு இந்த பழைய சரீரத்தை விட்டுவிடுவர். பிறகு புது சரீரத்தை எடுத்துக்கொண்டு புது உலகிற்கு வருவார்கள். இந்த ஞானம் அழிந்துவிடும். விஷயங்கள் எளிதானதுதான். இரவு தூங்கும் நேரத்தில் இப்படிப்பட்ட சிந்தனைகள் செய்தால் குஷி ஏற்படும். நாம் இவ்வாறு ஆகிக்கொண்டிருக்கின்றோம். முழு நாளும் நான் எந்த சாத்தான் காரியமும் செய்யவில்லைதானே? 5 விகாரங்களில் எந்த விகாரமும் என்னை தொந்தரவு செய்யவில்லைதானே? பேராசை வரவில்லைதானே? தன் மீது கவனம் செலுத்த வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட சில குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. யோக பலத்தின் மூலம் அளவற்று சுகம் நிறைந்த உலகை சாதனை செய்ய வேண்டும். இந்த துக்கமான பழைய உலகை மறந்துவிட வேண்டும். நான் சத்திய கண்டத்திற்கு எஜமானனாக ஆகிக்கொண்டிருக்கிறேன் என்ற குஷி இருக்க வேண்டும். 2. முழு நாளும் எந்த விகாரமும் தொந்தரவு செய்யவில்லைதானே? எந்த சாத்தான் காரியமும் செய்யவில்லைதானே? பேராசைக்கு வசமாகவில்லைதானே என்று தினமும் தன்னை சோதிக்க வேண்டும். வரதான் பரமாத்ம அன்பை பிராப்தியாக அடையக்கூடிய தற்போதைய மற்றும் எதிர்காலத்தின் ராஜ்ய வம்சத்திற்கு பிரியமானவராகுங்கள். சங்கமயுகத்தில் பாக்யவான் குழந்தைகளாகிய நீங்கள்தான் திலாராமின் அன்பிற்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறீர்கள். இந்த பரமாத்ம அன்பானது கோடியிலும் சிலருக்கு மட்டுமே பிராப்தியாக கிடைக்கிறது. இந்த தெய்வீக அன்பின் மூலம் ராஜ்ய வம்சத்திற்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். ராஜ்ய வம்சத்திற்கு பிரியமானவர் என்றால் இப்பொழுதும் ராஜா மற்றும் எதிர்காலத்திலும் ராஜா. எதிர்காலத்திற்கு முன்பு இப்பொழுது சுயராஜ்ய அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்கள். ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் என்று எவ்வாறு எதிர்கால ராஜ்யத்திற்கு மகிமை இருக்கிறதோ அதே போன்று இப்பொழுது அனைத்து கர்மேந்திரியங்களின் மீதும் ஆத்மாவின் ஒரே ஒரு குடையின் கீழ் ராஜ்யமாக இருக்கிறது. ஸ்லோகன்: தனது முகத்தின் மூலம் தந்தையின் தோற்றத்தை காண்பிப்பவர்களே பரமாத்மாவிற்கு பிரியமானவர்கள். ஓம் சாந்தி.